சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை December 31, 2023. தலைப்பு: கிறிஸ்தவ அறிவியல். கோல்டன் உரை. யோவான்: சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: ஏசாயா, எரேமியா. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கூணலானது செவ்வையாகி கரடுமுரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகாமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்கலாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலிருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஏசாயா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். யோவான்: அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இழைப்படைந்தவராய் அந்த கிணற்றினருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாயிருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தங்களவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்குத்தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்குத்தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டுகொள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்னை எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில், 5 புருஷர் உனக்கிருந்தார்கள், இப்பொழுது உனக்கிருக்கிறவன் உனக்கு புருஷனல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரி அவரை நோக்கி, கிறிஸ்து எண்ணப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீரென்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீரென்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த ஸ்திரி தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றாள். லூக்கா. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணிக் கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரி அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். யோவான். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவரென்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்கவிடவில்லை என்றார். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். யோவான். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கலாத்தியர். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கேதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூதி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். மனித நம்பிக்கைகளின் பலவீனமான வளாகங்களுக்கு அப்பால், நம்பிக்கைகளின் தளர்வான பிடிப்புக்கு மேலே கிறிஸ்தவ மனதை குணப்படுத்தும் ஆர்ப்பாட்டம் ஒரு வெளிப்படையான மற்றும் நடைமுறை அறிவியலாக நிற்கிறது. கிறிஸ்துவின் உண்மை, வாழ்க்கை மற்றும் அன்பின் வெளிப்பாடாக இது எல்லா காலங்களிலும் ஆதிக்கம் செலுத்துகிறது. இது ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்வதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் மீறப்படாமல் உள்ளது. சமாரியன் பெண் சொன்னாள், வாருங்கள், ஒரு மனிதனை பாருங்கள், அவர் நான் செய்த அனைத்தையும் என்னிடம் சொன்னார். இது கிறிஸ்து அல்லவா? கிறிஸ்து உண்மை, மாம்சத்தின் மீது ஆவியின் சக்தியை நிரூபிக்க இயேசுவின் மூலம் நிரூபிக்கப்பட்டது. சத்தியம் மனித மனதிலும் உடலிலும் அதன் விளைவுகளால் வெளிப்படுகிறது என்பதை காட்டவும், நோயை குணப்படுத்தவும், பாவத்தை அழிக்கவும் செய்கிறது. இயேசு கிறிஸ்துவை பிரதிநிதித்துவப்படுத்தினார். கடவுளின் உண்மையான யோசனை. பவுல், ஆவியில் நடங்கள், மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்றார். விரைவில் அல்லது பின்னர் மனிதனின் வரையறுக்கப்பட்ட திறனின் பிணைப்புகள் அவன் ஆன்மாவிற்கு பதிலாக உடலிலும், ஆன்மாவிற்கு பதிலாக பொருளிலும் வாழ்கிறான் என்ற மாயையால் கட்டமைக்கப்படுகின்றன என்பதை அறிந்து கொள்வோம். பொருளின் கூற்றுகளை மறுப்பது ஆவியின் மகிழ்ச்சியை நோக்கி, மனித சுதந்திரத்தை நோக்கி மற்றும் உடலின் இறுதி வெற்றியை நோக்கி ஒரு பெரிய படியாகும். வயதோ அல்லது விபத்தோ ஆன்மாவின் உணர்வுகளில் தலையிட முடியாது. வேறு உண்மையான புலன்கள் எதுவும் இல்லை. ஆவியின் புலன்கள் வலியற்றவை, அவை எப்போதும் அமைதியுடன் இருக்கும். எல்லாவற்றின் இணக்கத்தையும் சத்தியத்தின் வலிமையையும் நிரந்தரத்தையும் அவர்களிடமிருந்து எதுவும் மறைக்க முடியாது. அனைத்து தட்பவெப்பநிலைகள் மற்றும் இனங்களைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் தங்கள் சுதந்திரத்தை எப்படி பெறுவது என்று அறியாமல் பொருள் உணர்வுக்கு இன்னும் அடிமைகளாக உள்ளனர். நமது நிலத்தில் ஆப்பிரிக்க அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்ட போது மனிதனின் உரிமைகள் ஒரே பிரிவில் மற்றும் மனித வாழ்வின் மிக கீழ்நிலையில் நியாயப்படுத்தப்பட்டன. இது உலக அளவிலான அடிமைத்தனத்தை விரட்டியடிப்பதற்கான அடுத்த படிகளின் தீர்க்க தரிசனம் மட்டுமே. இந்த புதிய சிலுவை போரின் தலைவரின் குரல் உலகளாவிய சுதந்திரத்தின் முக்கிய குறிப்பை ஒலித்தபோது ஆப்பிரிக்க அடிமையின் சார்பாக கடவுளின் குரல் இன்னும் நம் நாட்டில் எதிரொலித்தது. கடவுளின் மகனாக மனிதனின் உரிமைகளை முழுமையாக ஒப்புக்கொள்ளுமாறு கூறியது. பாவம், நோய், மரணம் ஆகியவற்றின் கட்டுகள் மனித மனத்திலிருந்து அகற்றப்பட்டு அதன் சுதந்திரம் மனித போர் மூலம் அல்ல, பயோனெட் மற்றும் இரத்தத்தால் அல்ல, மாறாக கிறிஸ்துவின் தெய்வீக அறிவியலின் மூலம் வெற்றி பெற வேண்டும். கடவுள் மனித உரிமைகளின் உயர்ந்த தளத்தை உருவாக்கியுள்ளார். மேலும் அவர் அதை தெய்வீக உரிமை கோரல்களின் அடிப்படையில் கட்டியெழுப்பியுள்ளார். இந்த கூற்றுகள் குறியீட்டு அல்லது மதத்தின் மூலம் செய்யப்படவில்லை. மாறாக பூமியில் அமைதி மனிதர்கள் மீது நல்லெண்ணம் என்பதை நிரூபிப்பதாகும். மனித குறியீடுகள் கல்வியியல், இறையியல், பொருள் மருத்துவம் மற்றும் சுகாதாரம், உறுதியான நம்பிக்கை மற்றும் ஆன்மீக புரிதல், தெய்வீக விஞ்ஞானம் இந்த பிணைப்புகளை துண்டிக்கிறது. மேலும் மனிதனின் பிறப்புரிமை தன்னை உருவாக்கியவருக்கு மட்டுமே விசுவாசமாக உள்ளது. மனதை காட்டிலும் உடல் தங்களை ஆள்கிறது என்ற நம்பிக்கையில் உண்மையற்ற எஜமானருக்கு பல ஆண்டுகளாக அடிமைத்தனத்தை அணிந்திருந்த நோயாளிகளை என் முன் பார்த்தேன். முடவர்கள், காது கேளாதவர்கள், ஊமைகள், குருடர்கள், நோயாளிகள், சிற்றின்பங்கள், பாவிகள் போன்றோர் தங்கள் சொந்த நம்பிக்கைகளின் அடிமைத்தனத்திலிருந்தும் இன்றும் ஃபிரவுன்களின் கல்வி முறைகளிலிருந்தும் காப்பாற்ற விரும்பினேன். அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு முன்னே பயங்கரமான மோதலையும் செங்கடலையும் வனாந்தரத்தையும் கண்டேன். ஆனால் நான் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு சத்தியத்தை நம்பி வலிமையான மீட்பராக கிறிஸ்துவர் அறிவியலின் தேசத்தில் என்னை வழிநடத்தி சென்றேன். மரண நம்பிக்கையின் சட்டம் அனைத்து பிழைகளையும் உள்ளடக்கியது என்பதையும், அடக்குமுறை சட்டங்கள் சர்ச்சைக்குரியதாகவும், மனிதர்களுக்கு சுதந்திரத்திற்கான உரிமை கற்பிக்கப்படுவதை போலவும், அடிமைப்படுத்தும் உணர்வுகளின் கூற்றுகள் மறுக்கப்பட வேண்டும் மற்றும் மாற்றப்பட வேண்டும். தெய்வீக மனதின் சட்டம் மனித அடிமைத்தனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அல்லது மனிதர்கள் மனிதனின் தவிர்க்க முடியாத உரிமைகள் மற்றும் நம்பிக்கையற்ற அடிமைத்தனத்திற்கு அடிபணியாமல் தொடர்ந்து இருப்பார்கள். ஏனென்றால் சில பொது ஆசிரியர்கள் தெய்வீக சக்தியின் அறியாமையை அனுமதிக்கிறார்கள். தொடர்ச்சியான அடிமைத்தனம் மற்றும் மனித துன்பங்களுக்கு அடித்தளமாக இருக்கும் அறியாமை மனிதனின் உரிமைகளை பகுத்தறிந்து அனைத்து ஒட்டுக்குமுறைகளின் அழிவையும் நாம் கணிக்காமல் இருக்க முடியாது. அடிமைத்தனம் என்பது மனிதனின் சட்டபூர்வமான நிலை அல்ல. கடவுள் மனிதனை விடுதலை செய்தார். பவுல் நான் சுதந்திரமாக பிறந்தேன் என்றார். எல்லா ஆண்களும் சுதந்திரமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே சுதந்திரம் இருக்கிறது. கிறிஸ்தவ அறிவியல் சுதந்திரத்தின் தரத்தை உயர்த்தி அழிக்கிறது. என்னை பின்பற்றுங்கள். நோய், பாவம் மற்றும் மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தப்பிக்க இயேசு வழியை குறித்தார். உலக குடிமக்களே, கடவுளின் பிள்ளைகளின் மகிமையான சுதந்திரத்தை ஏற்று சுதந்திரமாக இருங்கள். இது உங்கள் தெய்வீக உரிமை. பொருள் உணர்வின் மாயை, தெய்வீக சட்டம் அல்ல, உங்களை பிணைத்தது. உங்கள் சுதந்திரமான உறுப்புகளில் சிக்கியது, உங்கள் திறன்களை முடக்கியது, உங்கள் உடலை பலவீனப்படுத்தியது மற்றும் உங்கள் இருப்பின் மாத்திரையை சிதைத்தது. கடவுள் மனிதனை ஆளுவதற்கு பொருள் சட்டங்களை நிறுவியிருந்தால், கீழ்ப்படியாமை மனிதனை நோயுறச் செய்திருந்தால், இயேசு அந்த சட்டங்களை அவமதித்திருக்க மாட்டார். அவற்றிற்கு நேர் எதிராகவும் அனைத்து பொருள் நிலைமைகளையும் மீறி குணப்படுத்தினார். கிறிஸ்தவ விஞ்ஞானம் கடவுளை பாவம், நோய் மற்றும் மரணத்தின் ஆசிரியராக அல்ல, ஆனால் தெய்வீக கொள்கையாக உச்சநிலை மனம் எல்லா தீமைகளிலிருந்தும் விலக்கு அளிக்கிறது. எல்லா உண்மையும் தெய்வீக மனதிலிருந்து வருவதால் இயற்பியல் அறிவியல் இல்லை. எனவே உண்மை மனிதனல்ல, அது பொருளின் சட்டம் அல்ல, ஏனெனில் பொருள் ஒரு சட்டத்தை வழங்குபவர் அல்ல. விஞ்ஞானம் என்பது தெய்வீக மனதின் வெளிப்பாடாகும். மேலும் கடவுளை சரியாக விளக்குவதற்கு மட்டுமே இயலும். இது ஆன்மீகத்தை கொண்டுள்ளது, பொருள் தோற்றம் அல்ல. இது ஒரு தெய்வீக வாசகம், எல்லா உண்மையிலும் வழிநடத்தும் ஆறுதல். செயின்ட் ஜானின் வார்த்தைகளில், அவர் உங்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும்படி அவர் உங்களுக்கு மற்றொரு ஆறுதலை வழங்குவார். இந்த ஆறுதலை நான் தெய்வீக அறிவியல் என்று புரிந்து கொள்கிறேன். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.